ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
எனில் 9வது அதிகாரம் இறைவருடைய திருவருளால் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆன்மா கடைத்தேற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கொள்கை. தன்னோடு தான் தோன்றிய காலத்திலேயே தோன்றியதாக இருக்கிற உயிர்கள் குற்றங்களோடு வாழ்வதை இறைவன் பொறுக்க முடியாது. அவற்றையும் கூட தன்பால் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மாபெரும் கருணையுடையவர். எனவே கடவுளைப் போல கருணை உள்ளம் படைத்தவர்களை நாம் காண முடியாது. அனைத்து உயிர்களும் தன்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாபெரும் கருணை உடையவர். அந்த கருணை பெருவள்ளலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளால் நாம் இறைவனுக்குரிய பேரின்பமாக இருக்கின்ற வீட்டுப்பேற்றினை பிறவாத நெறியினை பெற்று பெருவாழ்வு வாழுகிற பொழுது நம்மை நம்மிடத்திலிருந்து பிரிக்காத அல்லது நம்மை இறைவனிடத்திலிருந்து பிரிக்காத வண்ணம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதனம் ஐந்தெழுத்தாகும். இந்த ஐந்தெழுத்துக்களை பற்றி பலவராக நாம் படிக்கிறோம். இருந்தாலும் பொது வகுப்பில் ஐந்தெழுத்துக்கள் எத்துணை வகை என்பதை மட்டுமாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிறகு தத்துவங்கள் படிக்க படிக்க சிவாயிரம என்பதற்கெல்லாம் என்னென்ன சாத்திரங்களில் சொல்லப்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஆனால் சிவாய நம என்று சொல்லப்படுகிற ஐந்தெழுத்துக்கள் எவ்வாறு நம்முடைய திருமுறைகளிலும் சாத்திரங்களிலும் சொல்லப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் அது இந்த பொது வகுப்பில் அடிப்படை அறிப்பில் நமக்கு போதுமானதாகும். தூலஸ் பஞ்சாட்சரம் என்றும் சூட்சம பஞ்ச சொல்றேன், முதல்ல சொல்லுறேன், இது எழுதிக்கொள்ள வேண்டியதுதான். அதனால தூல பஞ்சாட்சரம் என்றும் சூட்சம பஞ்சாட்சரம் என்றும் அதிசுக்கும பஞ்சாட்சரம் என்றும் காரண பஞ்சாட்சரம் என்றும் மா காரண பஞ்சாட்சரம் என்றும் ஐந்து வகையாக இந்த ஐந்தெழுத்தை சொல்வார்கள். நான் மீண்டும் சொல்லுவது அதிகமாக இந்த ஐந்தெழுத்தை பற்றி நாம் இப்பொழுது படிக்க இயலவில்லை. ஐந்தெழுத்தினுடைய பெருமை ஐந்தெழுத்துக்களுடைய வகையை மேலோட்டமாக ஐந்தெழுத்துக்களுடைய பெருமையை 10 குறட்பாக்களினாலே காண இருக்கிறோம். அதை எப்படி சொல்ல வேண்டும், எந்த விதத்திற்கு அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லும். இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இதுவரை ஆன்மாவினுடைய இலக்கணங்களாக இறைவனுடைய தன்மைகளாக நம்மை பிணைத்திருக்கக்கூடிய பாசங்களை எல்லாம் அறிந்து கொண்ட நாம் இப்பொழுது நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்குவதற்கு ஒரு துணையாக ஒரு துன்பக் கடலிலே கடந்து கடைத்தேறுவதற்கு ஒரு படகாக தோணியாக அமைந்திருப்பது இந்த ஐந்தெழுத்து. எந்த அறிவு உடையவராக இருந்தாலும் அறிவற்றவர்களாக இருந்தாலும் சாமானியவராக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஐந்தெழுத்து சூட்சம ஐந்தெழுத்து என்றும், சூட்சமம் என்றால் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது என்று சொல்ல போனால் வெளிப்படையாக தெரியாத ஒன்று, சொல்ல முடியாத ஒன்று, அதற்கு சூட்சமம் என்று சொல்லுவார்கள். சூட்சமம் தான் சிவாய நம என்பது. சூட்சம மந்திரம் சி என்று இறைவனை தொடக்கமாக கொள்ளுவது சிவாய நம. தூல பஞ்சாட்சரம் என்றால், தூலம் என்றால் வீடுகளிலே இருக்கக்கூடிய தூலம் அந்த வீட்டை தாங்கிக் கொண்டிருக்கிறது, வெளிப்படையாக தெரியும். அதுக்கு தூலம்னு வீட்டில் இருக்கிற உறுப்புக்கு சொல்லுவாங்க தூலம். இப்ப எல்லாம் நம்ம டெரஸ் போட்டுறோம், அதனால தூலமும் கிடையாது, வாசலுமே கூட அது ஒரு மாதிரியா வச்சிடறோம். அப்பெல்லாம் வாசல் சொன்னா அதுக்கு ஒரு மரக்கதவு போட்டு, இப்பெல்லாம் மரக்கதவு, இது பழைய காலத்து கட்டடம், அதனால மரக்கதவு எல்லாம் இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் மரத்தில் இருக்கு. மற்ற இப்பெல்லாம் கட்ட பள்ளிக்கூடம் பார்த்தா இரும்பு கதவு, எல்லாம் இரும்பு தான். தூலம் என்றால் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று. நமசிவாய நா என்று தொடங்கி சொல்லுவது தூல பஞ்சாட்சரம். அதுக்கப்புறம் அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்பது சிவாய. இந்த மூணு தான் இந்தியமையாதது. இந்த மூன்றையும் பற்றித்தான் நாம் திருவருட்பயிலே படிக்கப் போகிறோம். ஒவ்வொரு இந்த உண்மை விளக்கத்திலே கூட கேட்பார்கள், மாணவன் கேட்பார், ஏங்க எல்லா எழுத்தும் எழுதுனா அழிஞ்சு போவதில்லை, அது மாதிரி இது அழிஞ்சு போகுமான்னு கேட்பார். எழுதுவது எழுத்து, அது அழியணும். அதனாலதான் நாம சில நேரத்தில் அயன் கையெழுத்து கூட அழியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைவனால் எழுதப்பட்ட எழுத்து கூட அவன் கால்பட்டு அழிந்து விடும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எழுத்துன்னு சொன்னா அழியிறது தான், அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த எழுத்து அழியுமான உண்மை விளக்கத்துல கேட்கிறார் மாணவர். சொல்றாரு, இல்லப்பா, அஞ்சு எழுத்துக்கும் பொருள் உண்டு, எனவே பொருள் அழியாது. இறைவனுடைய பொருளை உடையது ஆதலினாலே அது அழியாது அப்படிங்கிறார். அதனால இந்த ஐந்து எழுத்துக்கள் அது அழியாத நிலை. ஆகவே இப்ப இந்த மூணத்தான் நம்ம படிக்க போறோம், சூட்சமம் அதிசூட்சமம் தூளம். சூட்சமம் என்பது சிவாய நம, அதிசூட்சமம் என்பது சிவாய. சூட்சமம் அதிசூட்சமம் தூளம், தூல பஞ்சாட்சரம் என்பது நமசிவாய என்று நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லலாம் யார்ட்டையும். அதனால்தான் பேரு நமசிவாயன்னு வைக்கிறோம். தூலம் என்றால் வெளிப்படையாக தெரிவது. அதனால வெளிப்படையா நீங்க வெளியே சொல்லலாம். அதான் சூட்சமம் சொல்லப்படாத நினைக்கப்படாது. சூட்சமத்துக்கு ஒரு விளக்கம் உண்டு. அதுக்கப்புறம் நாம ஆரம்பத்துல கொஞ்சம் வெளிப்படையா தெரியற மாதிரி நமசிவாயன் சொல்லி சொல்லி பழகணும். ஏன்னா இந்த நமசிவாயங்கிறது இந்த உலகத்துல நமக்கு என்ன வேணும் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமசிவாய சொல்லணும். நம்ம பிள்ளை கல்யாணம் ஆனுமா, 16 முறை காலில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், அப்புறம் படுக்க போறோம் சொல்லணும். இப்ப மார்க் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் குரூப்ல இடம் கிடைக்கணும் சொல்லணும். பயத்தை சொல்லணும், நீ வேற எதை சொல்லியோ இல்லையா, நமசிவாய சொல்றா ஃபர்ஸ்ட் குரூப், அது என் ஃப்ரெண்டு பேருன்னு சொன்னான்னா அதெல்லாம் கவலை இல்லை, உனக்கு நேயமே அவர் தான், அதை சொல்லுன்னு சொல்லணும். பையங்களைத்தான் சொல்ல சொல்லணும், நாம சொல்லி என்ன பண்ண போறோம் நமசிவாய, நமக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு, இனிமே என்னது. அதுல ஒரு உவப்பு வந்தாச்சு, போதும்படாப்பா வாழ்க்கை அப்படி. அப்ப இந்த உலகத்தினுடைய பயன்களை பெற வேண்டுமானால் நமசிவாயி என்று சொல்ல வேண்டும். எம்பெருமானுடைய திருவருளாக இருக்கிற வீட்டு பெற்றை பெற வேண்டுமானால் சிவாய நம என சொல்லி சிவாய சிவாய என்று முடிக்க வேண்டும். சூட்சமத்தையும் அதிசூட்சமத்தையும் பயன்படுத்த வேண்டும். சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டே வந்து அப்புறம் நம விட்டுட்டு சிவைய சிவ சிவைய சிவ அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். இப்ப எனக்கெல்லாம் சிவைய சிவதான், நம விட்டுடும், மலங்கள்லாம் தேவையில்லை. சிவைய சிவ அது அதிசூட்சம். இப்ப 3:10 முடிஞ்சு போச்சா. இப்ப காரணம் மகா காரணம்னு பார்க்கணும். சிவ அப்படின்னு சொல்றது காரண பஞ்சாட்சரம். என்ன என்றால், ஞானம் பெற்று ஜீவன் முத்தராக வாழ்கிறவர்கள் சிவ என்று சொல்லுவார். அதற்கு காரண பஞ்சாட்சரம் என்று பெயர். இந்த உலகத்தில் இந்த உடம்போடு இருக்கிற பொழுதே இறைவனுடைய திருவருளை பெற்ற ஆன்மாக்களாக இருக்கிற ஜீவன் முத்தர்கள் அவர்கள்தான் அணைந்தோர். ஜீவன் முத்தர்ங்கிறது வடசொல், தமிழ்ல வந்து அணைந்தோர் என்று சொல்லுவார். அணைந்தோர்னா நமக்கு புரியாது, எதுல எது அணைஞ்சது, யார்கிட்ட யாரு பக்கத்துல படுத்திருக்கா அப்படின்னு நினைக்கப்படாது. அதுக்காக ஜீவன் முத்தர்னு சொல்லிட்டா ஒரு ஒன்னும் சந்தேகமே வராது. ஜீவன் ஆன்மா முத்தர்னா முத்தி அணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிருப்பேன். சரி, காரண பஞ்சாட்சரம் என்றால் சிவய என்பது பொருள், சிவ சாரி சிவ என்பது பொருள். மகா காரணம் என்றால் சி, சி மட்டும்தான். அது நாம சொல்ல முடியாது, தேவர்கள் சொல்லணும். வேற புருஷன் பேரை சொல்ல முடியாது இருக்கிற மனைவி மாதிரி, அந்த காலத்து மனைவி மாதிரி. முருகப்பன்னு பேரு உங்க அம்மா ஒரு பாட்டி கிட்ட கேட்டான். ஏம்மா உங்க வீட்டுக்கார பேர்? அதுல நான் சொல்ல மாட்டேங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. சரி, ஏதாவது ஒரு அடையாளம் சொல். இந்த காய் காய்க்குமே பெருசா? ஆமா, முருக பேர் முருகக்காயா? இல்லைங்க, அது மனுஷனோட சேர்த்து சொல்லுங்க. முருங்கக்கா, முருங்கக்கா, ஓ முருகப்பனா? ஆமாங்க, அதான் முருகப்பன் அவரு பேரு. நான் முதல்ல கேட்டபோது சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், இப்ப முருகக்கா நான் முருகப்பன் சொன்ன. ஆமாங்க, அவரு பேர் முருகப்பன் தாங்க. இத முன்னாடி சொல்லி தொலைச்சிருக்கல. இப்ப எல்லாம் டேயின் தான் கூப்பிடுற, பேர் கூட சொல்றது இல்ல. அப்ப சி என்று சொல்லுவார்கள் மகா காரண பஞ்சாட்சரத்து. அதுக்கு நாய ஓட்டு மந்திரம் என்று சொல்வது உண்டு. ஏன்னா சி நாய ஓட்டுறது எப்படி சொல்லுவேன்? சி அப்படின்னா நாய் பற்றுதல். இந்த நாய்க்கு நம்ம சமயத்துக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. நாய தலை ஓடு வச்சு இந்த ஓட்ட தலை நாய் தலையில போட்டு பத்திரகிரியார் போனாரா இல்லையா? மகேந்திர பல்லவன் இந்த இதை வச்சே ஒரு கதையை எழுதுவான். அதனாலதான் நாம கடைசி சாமி கும்பிட்டு அர்த்த சாமத்துல நாயையும் கும்பிட்டு பைரவியும் கும்பிட்டு வர்றோமா இல்லையா? ஏன்னா நாய் நன்றி உள்ளது. ராத்திரி படுக்க போறவாது கொஞ்சம் நன்றியோட சிவபெருமான நினைவு நாய் நாட்டு. அப்போ சத்தியத்துக்கு நாங்க நினைக்க மாட்டோம், சத்திய முன்னிட்டுல வரோம். கோயிலே சத்தியம் சிவாயினம்னு சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அஞ்சம். நீங்க பெருசா அதுக்கெல்லாம் அது பண்ணணும். ஐந்து முறையாக இந்த ஐந்து எழுத்தை சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் என்னென்ன? நமசிவாயன் சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் சிவாய என்று சொல்லலாம், சிவைய சிவ என்று சொல்லலாம், சி என்று சொல்லலாம். அதாவது நான் எதுக்கு இதை சொன்னா, புருஷன் பேர் சொல்ல இருந்த அடையாளமா சொல்ற மாதிரி சி அப்படின்னு. தேவர்களாக இருக்கிறவர்கள் அரனுடைய நாமத்தை சொல்லாமல் சி என்று சொல்வார். ஸ்ரீ அப்படின்பார், ஸ்ரீமுகம் அப்படின்பார், எழுத்து எழுதப்பட்ட ஸ்ரீமுகம் என்று. சரி, இப்ப அஞ்சு எழுத்துக்கும் என்ன பொருள் என்பது எல்லாருக்கும் தெரியும். நினைப்படுத்துவதனாலே சொல்லுகிறேன். சி என்றால் சிவனை குறிக்கிற எழுத்து. இப்ப சி என்பதற்கு சிவன் என்று பெயர். வா என்றால் சக்தி, இறைவனுடைய திருவருள் என்று பெயர். அப்ப சி சிவன், வா சக்தி. சக்தி சக்தி எழுதப்படுற சக்தினா வீட்டுக்காரிக்கு சொல்லும், சக்தி தான் சொல்லும் திருவருள். யா உயிர், யா என்பது உயிரை குறிக்கும். நா என்பது திரோதானம் என்று சொல்லப்படுகிற மலம். இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுவேன், அடுத்ததான சொல்ல போறேன். மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். மலங்கள் எல்லாவற்றையுமே குறிக்கும், அது ஆணவ மலத்தை குறிக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், சி என்பது சிவனை சிவன், வா என்பது சக்தி, யா என்பது உயிர், நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவ மலம். இந்த திரோதானம் அருளுக்கும் சொல்லப்படும், மலத்துக்கும் சொல்லப்படும். திரோதானம் என்ற வட சொல்லுக்கு பொருள் மறைத்தல் என்பதால், திரோதானம் என்ற சொல்லுக்கு தமிழ் மறைத்தல் என்பதால். மறைத்தல் என்றால் அது அருள் நிலையிலும் உண்டு, அதே நிலையில் மல நிலையிலும் உண்டு. மல அருள் நிலையில் என்பது திரோதான சக்தி என்று அதற்கு பெயர். அருளுக்கு சொல்றபோது அது எப்படி சொல்லணும்? திரோதான சக்தி என்று சொல்ல வேண்டும். மலத்துக்கு சொல்லுவது திரோதான மலம் என்று சொல்ல வேண்டும். எனவே திரோதான சக்தி, திரோதான மலம். ஏன்னா நான் வாத்தியார இருந்ததுனால தெளிவா உங்களுக்கு சொல்லுவேன், கவலையே படாது. அப்ப திரோதான சக்தி அப்படின்னா இறைவன் நம்மிடத்திலே மறைந்து கொண்டு சக்தியாக இருக்கக்கூடிய தன்னுடைய திருவருளால் நம்முடைய முன்னே முன்னிலை பயன்களை மறைத்து நம்மை வாழ வைப்பதால் அதற்கு சக்தி என்று பெயர். மீண்டும் சொல்லுகிறேன், இறைவன் நம்முடைய உயிரில் மறைந்து நின்று, இறைவன் நம்முடைய உயிரில் மறைந்து நின்று தன்னுடைய சக்தியினால் தன்னுடைய திருவருளினால் முன் வினைகளில் நாம் செய்தவற்றையெல்லாம் மறைத்து அவற்றினுடைய இன்ப துன்பத்தை அனுபவிக்க வைப்பதால் மறைத்து அனுபவிக்க வைக்கிறது. அதான் முக்கியம், மறைத்து. நம்ம இப்ப நம்ம புண்ணியம் செஞ்சிருக்கோம்னா போன வருஷம் என்ன புண்ணியம் பண்ணிருப்போம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா விடுவோமா? அந்த புண்ணியத்துல நாம நமக்கு பங்கு உண்டு. போன தடவை திருக்கோயிலுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா ட்ரஸ்ட் இல்ல நானும் வருவேன் சண்டை விடுவோமா இல்லையா? ஆனால் மறைத்துட்டேன். மறைத்து இன்ப துன்பத்தை அனுபவிக்க வைத்தல் என்பதால் அது இறைவனுடைய தொழிலில் ஒன்றாக அமைகிறது. சரியா? இப்ப மனத்துக்கு வரணும், குற்றத்துக்கு வரணும். திரவதானம் குற்றமாக அமைகிறது. எப்படி குற்றமாக அமைகிறது? இந்த சக்தியானது நம்மிடத்தில் மறைந்திருந்து எதை அனுபவிக்க வைக்குது? இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற வைக்குது. இந்த அனுபவிக்கிறதுனால என்ன வரும்? நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வரும். விலங்கு வருமா இல்லையா? நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வரும். அப்பத்தானே அருள் நிலையில் மறைந்து நின்று ஆன்மாக்களை இன்ப துன்பங்களை, அதாவது நல்வினை தீவினை செய்ய வைத்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதால் எதிர்காலத்திற்குரிய ஆகாமிய வினைக்கு அந்த மல திரோதானம் அடிப்படையாகி விடுகிறது. எனவே திரோதானம் மலம் என்பதால் நல்லதுலயும் கெட்டதுன்னு சொல்லுவோமா இல்லையா? நல்லதுலயும் இது நல்லதுலயும் கெட்டதுங்க அப்படின்னு சொல்லுமா? இதான் திரோதானத்தை வச்சுதாங்க அது வந்தது, நல்லதிலும் கெட்டது. நீங்க நல்லதிலையும் கெட்டதுக்கு உதாரணம் சொல்லுங்க திரோதானம். நீ அப்படி பாருங்க, வாழ்க்கையில் அப்படி பார்க்கணும். திரோதான சக்தி என்றால் தத்துவத்தில் ஒன்று ஆகும்லாம் வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன சார், நல்லதுலயும் கெட்டது உண்டு. நல்லதுதான் திரோதானங்கிறது மறைத்தல். நம்மளுக்கு ஒரு நினைப்பு வச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்னு இப்ப போய் சாப்பிடறதுல உட்கார்ந்தா என்ன நினைப்பு வரும்? ரொம்ப போயிடும். இல்ல கல்யாணம் நினைக்கும் முதல் அன்னைக்கு அந்த பொண்டாட்டி நம்ம கணவன் மனைவியை பார்த்து ஏதாவது திட்டான் கொஞ்சிட்டான் அதை நினைச்சுட்டே இருந்தா வாழ்க்கை உருப்பிடுமா? மறக்கணும். அந்த அல்லது அன்றைய மாற இந்த மறக்கிற சக்தியை கொடுக்கறத இறைவன் தரும். நினைச்சுட்டே இருக்க முடியுமா? நினைச்சுக்கிட்டா வாழ்க்கை ஓடுமா? ஓடாது. மறக்கணும். அப்ப மற என்பதுதான் அருள். ஆனால் அந்த அருளே மறந்ததினால் புதியதை செய்யும் பொழுது நல்வினை தீவினை என்ற குற்றங்கள் வருகிறது. ஆதலால் திரவதானம் மலம் ஆயிற்று. முடிஞ்சதா? இனி பாட்டுக்குள்ள போகலாம். இப்ப உங்களுக்கு சிவனை பற்றி ஐயமில்லை, கடவுள். பானாவு பற்றி ஐயமில்லை, அது இறைவனுடைய திருவருள். யானா என்பது நம்ம உடம்புல இருக்கிற உயிர், அதை பற்றி கவலை இல்லை. நானா என்பது திரவதானம், அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். மானா என்பது நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள். இதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. இப்ப பாட்டை படிச்சா அப்படி புரியணும். புரியலின்னு சொல்லப்படாது. புரியலைன்னா நமச்சிவா என்ன வரலன்னு அர்த்தம். சாதாரணமா படிக்கணும். அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய போயின். நீ உலகத்துல இருக்கிற எந்த இலக்கியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் கடைசியில இறைவனுடைய திருவருளை சொல்லுகிற ஐந்தெழுத்தை பேசும். இந்த பாட்டுக்கான ஐந்தெழுத்து பேசாத திருமுறை சைவம் கிடையாது சார், சைவ இலக்கியம் கிடையாது. அது திருமுறையா இருந்தாலும் சரி, அல்லது கந்த புராணம் திருவிளையார் புராணமா இருந்தாலும் சரி, அல்லது வேதங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சித்தாந்தமா இருந்தாலும் சரி. சித்தாந்தம் தான் நமக்கு வேதாந்தம், வேதம் திருமுறைகள் நமக்கு அதுக்குரிய துணை. ஆரணம் வேதம், அருள் நூல் அரு கிடைத்தற்கரிய வேதங்களாக இருப்பவையும், அரிய நூல்களும். ஆரணம் என்றால் வேதம், அல்லாது அல்லாத புராணங்கள். அல்லாதுன்னா அவை அல்லாத புராணம், கதை போக்குவரத்து எல்லாம். அது திருவிழா புராணமா இருந்தாலும் சரி, கந்த புராணமா இருந்தாலும் சரி, அல்லது தலைபுராணம் காஞ்சி புராணமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க புதுசா ஈரோட்டு புராணம் எழுதினாலும் அதை எழுதிட்டு ஆகணும். ஐந்தெழுத்து சொல்லாம இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துதான். அப்ப அரிய நூல்களாகும் சைவ ஆகமங்களை தருகின்ற நூல்கள், அதான் அரிய நூல் ஆகமம். ஆரணம் வேதம், மற்றவை அல்லாதவை புராணங்கள். இவை ஐந்தின் பொருளை தருகிற, ஐந்தின் பொருள் நூல், ஐந்தின் பொருளை சொல்லுகிற நூல் தெரிய போய் ஆராய்ந்து பார்த்தால் நாம் தமிழ் சைவத்திலே இருக்கிற இலக்கியங்கள் எவற்றை ஆராய்ந்தாலும், சைவ நூல்களில் எவற்றை ஆராய்ந்தாலும், அவை ஐந்தெழுத்தின் பொருளை சொல்லுவது ஆகும். இரண்டாவது பாட்டு அதான் நான் சொன்ன இறை சக்தி வாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்தொள். எனவே ஓம் என்று சொல்லப்படுகிற அவற்றுக்குள் அடக்கமாக இருக்கிற ஐந்தெழுத்து. ஓம் என்பது மூல மந்திரம், மூல பிரணவம், பிரணவம் பிரணவ எழுத்து. பிரணவம் என்றால் என்ன பொருள்? மூலம் என்பது பொருள். மூலமாக சொல்லப்படும் ஓமுக்குள்ள எல்லாம் அடக்கம். ஓம் சொல்லிட்டாவே எல்லாம் அடக்கம். அந்த ஓங்காரத்துள்ளாக இருக்கக்கூடிய ஐந்தெழுத்தில் முதல்ல இருக்கிறது இறை, சி சிவன், வா சக்தி. அதுக்கப்புறம் யானாவ சொல்லணும். உமாபதி சிவம் கடைசியில வச்சிருக்காரு யானாவ உயிரை. ஏன்னா பின்னாடி நமக்கு சொல்ல போறாரு, அதனால அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காரு. ஊன நடனம், ஞான நடனம், இவற்றுக்கு நடுவிலே இருக்கிற யா, ஊன நடத்தையும் ஞான நடனத்தையும் ஊன நடத்தையும் சொல்லி அதற்கு இடையிலே இருக்கிற யா என்று சொல்லுகிறார். அப்ப முதல்ல இருக்கிற ரெண்டு ஒன்று, அடுத்து இருக்கிற ரெண்டு ஒன்று, அப்புறம் யானா, அஞ்சு எழுத்து பிரிக்கிறார். முதல் ரெண்டு எழுத்தும் ஞான நடனம், அடுத்த ரெண்டு எழுத்து நம என்பது ஊன நடனம், இவற்றுக்கு இடையில இருப்பது யா என்று எழுதுகிறார். அதனால அதற்கேத்த மாதிரி பொருள் சொல்றார். என்ன பொருள் சொல்றார்? இறை சக்தி பாசம். பாசம்னா ஆணவம். பாசம்னா நம்ம பொண்டாட்டி மனைவி மேலயோ அல்லது பிள்ளை மேல வச்சிருக்கிற பாசம் இல்ல. பாசம் இங்கு மலத்தை குறிக்கக்கூடியது. பாசம் எழில் மாயினர். எழில் மாயை என்பது திரோதானத்தை குறிக்கக்கூடியது. அதனாலதான் அதுக்கு மட்டும் அடைமொழி போட்டார். மற்றவர்கள் அடைமொழி இல்ல பாருங்க. ஏன்னா இது ரெண்டு இடத்துக்கும் வரக்கூடியது. அங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும், நல்லதுல கெட்டது. அதனால என்ன பண்ணார்? எழில்னார். எவ்வளவு அழகா அங்கேயும் வேஷம் போறாரு, இங்கேயும் நல்ல அழகானவரியார் சொல்றானா இல்லையா? அப்ப அழகுனார். மாயை என்பது இந்த திரோதான மாய உடம்பு. அதான நல்வினை தீவினை அனுபவிக்கும். மாயால் என்ன சார் வரும்? மாயால உடம்பா இல்லையா? அதனாலதான் பிரபலிங்கிறதுல மாயா, மாயா என்ற ஒரு பாத்திரத்தையே சிவபிரகாசர் படைக்கிறார். மாயை அப்படின்னே படைக்கிறார். மாயினால்தான் இந்த உடம்பு வருது. அதனால உடம்பே மாயைதான். எனவே மாயை அது உடம்பு. உடம்பால் செய்யக்கூடிய அனைத்தும் தான் திரோதானத்துக்கு காரணம். இன்னும் சொல்ல போனால் திரோதானத்தால் உடம்பு ஏற்பட்டு உடம்பு அனுபவிக்கிறது. அப்ப இறைவனுடைய அருளால் தானே இந்த உடம்பு. அந்த இறைவன் நம்ம தன்னை மறைத்துக் கொண்டு நம்முடைய முன்வினை பயனை மறைத்து எதை தர்றான்? உடம்ப தர்றான். அதனால எழில் மாயினர். எழில் மாயை என்பது எதை குறிக்கும்? இந்த சூத்து இந்த திருக்குறளை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். எழில் மாயினர் திரோதானம். ஏன்னா எது தெரியுமா? தெரிஞ்சுக்கணும், திரோதானம். அப்புறம் ஆவி. ஆவினா உயிர். அது பாருங்க எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம அடுப்புலயும் ஆவிய சொல்றோம், உடம்புலயும் ஆவிய சொல்றோம். அடுப்பும் ஆவி, அடுப்புல ஆவி வருமா இல்லையா? சமைச்சா. இப்ப குக்கர் இருக்குனால அதுவும் வரதில்ல. குக்கர் சவுண்டு தான், ஆவினால சவுண்டு தான் கொடுக்கும். ஆவி படிக்கிறவங்களே சிரிச்சுக்கிட்டாலும் படிக்கணும்.
ஆன்மா என்பது யார் தெரியுமா? ஓடிய போயிருக்கும்.
நான் சொல்றேன், நல்லா பேசுறது, நல்லா சிச்சு பேசுறேன். எனவே இவை உரை, பொருள் உரை. உரைன்னா பொருள் உரை. நிற்கும் ஓங்காரத்து. ஓங்காரம் என்பது ஐந்தெழுத்துக்கள். ஏன்னா ஐந்தெழுத்து அஞ்சு வகை இல்ல. இதுக்கெல்லாம் புதியது ஓங்காரம். ஆனா ஓங்காரம் சொல்றா ஓங்காரத்துக்குள்ள அஞ்சு வந்துருமா இல்லையா? இப்ப மாணவர்கள் சொன்னா இளைய மாணவர்களும் வருவீங்க, தலை வெளுத்து போன வருவாங்க, ஆம்பளை வருவாங்க, பொம்பளை வருவாங்க. இவரெல்லாம் சித்தாந்த மாணவர்கள். மாணவர்கள் சொல்லிட்டு எல்லாம் அடங்கியதா இல்லையா? அதனால ஓங்காரம் சொல்லிட்டா எல்லாம் அஞ்சு எழுத்தும் நமச்சிவாயனம், சிவாயனம். அப்புறம் சிவாயனமுக்கு ஒரு பொருள் சொல்லணும், நமச்சிவாயத்துக்கு ஒரு பொருள் சொல்லப்படாது. எல்லாம் சீனா வந்தா எந்த இடத்துலயும் சிவன் தான், வானா வந்தா எந்த இடத்துலயும் சக்தி தான், யானா வந்தா எந்த இடத்துலயும் உயிர் தான், நானா வந்தா எந்த இடத்துலயும் திரவதானம் தான், மனம் வந்தா எந்த இடத்துலயும் ஆணவ மலம் தான். இப்ப இன்னைக்கு மறக்காததா இல்லையா? அது அவ்வளவுதான் வேணும் நமக்கு. இதுக்கு என்ன எழுதி வச்சுக்கிட்டு? சீ சிவன் வாய். நம்ம மனசுல பதியும் சார், அப்பதான் நம்ம சொல்ற போதெல்லாம் பொருள் புரியும்.